ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் April 4, 1910 பாண்டிச்சேரி வந்தடைந்தார் என்பதையும், அவரை சங்கர செட்டியார் என்பவர் தன்னுடைய விருந்தினராக 6 மாத காலம் தன் வீட்டில் தங்க வைத்து அடைக்கலம் கொடுத்தார் என்பதையும் சென்ற வாரம் பார்த்தோம். ஆன்மீக நாட்டமுள்ள சாதகர்கள் பலரும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை நாடி வர ஆரம்பித்தனர். அவ்வாறு அவரை நாடி வந்த சாதகர்கள் பற்றியும் அவருடைய யோக சாதனையை பற்றியும் இனி வரும் வாரங்களில் பார்க்கலாம். செட்டியார் வீட்டில் இருந்தபோது ஒருமுறை அவர் 23 நாட்கள் உணவு எதுவும் உட்கொள்ளாமல் இருந்தார். உணவின்றி எத்தனை நாட்கள் தன்னுடைய உடல் தாங்கும், அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை பரீட்சித்து பார்க்கவே இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டதாக சொல்கிறார். இந்த உண்ணாவிரத காலத்தில் அவருடைய மனதும் உயிராற்றலும் யோக செயல்பாடுகளும் நன்றாகவே இருந்தன என்றும், 8 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நடந்ததாகவும், இருப்பினும் சிறிது கூட சோர்வடையவில்லை என்றும் கூறுகிறார். ஆனாலும் உடல் சற்று இழைத்துவிட்டது, உணவற்று உயிர் வாழ்வது என்பது இயலாதது என்று தான் கண்டதாக கூறுகிறார். முதலில் பழச்சாறை அருந்தி உண்ணாவிரதத்தை முடித்து கொள்வது வழக்கமாக இருந்தாலும், உண்ணாவிரதத்தை முடித்து கொண்ட பொழுது தான் எப்பொழுதும் போல் உணவை எடுத்து கொண்டதாக குறிப்பிடுகிறார். வங்காளத்தில் போலீசார் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரி வந்து சேர்ந்ததை கண்டுபிடித்துவிட்டனர். பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு இதை தெரிவித்தனர். பாண்டிச்சேரியில் அவர் என்ன செய்கிறார் என்பதை கண்காணிக்கவும், பாண்டிச்சேரியை விட்டு வெளியேறினால் உடனடியாக அவரை கைது செய்யவும் ஒரு அதிகாரியை நியமித்தனர். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் செட்டியார் வீட்டில் இருந்தபொழுது ஸ்ரீனிவாசாச்சாரியரும் சுப்பிரமணிய பாரதியும் சந்திப்பது வழக்கம். சீனிவாசாச்சாரியார் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி, சுதந்திர இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். இவர் இந்தியா என்ற தமிழ் பத்திரிகையை நடத்தி வந்தார். இந்த பத்திரிகையின் முழுமையான வெற்றிக்கு காரணம் அதனுடைய எடிட்டரான மகாகவி சுப்பிரமணிய பாரதியையே சேரும். பகவான் ஸ்ரீ அரவிந்தரை இந்த காலகட்டத்தில் சந்தித்த மற்றொரு நபர் அன்னையின் கணவரான பால் ரிச்சர்ட். அவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க மிக்க ஆர்வத்துடன் இருந்தார். அவர்களுடைய சந்திப்பு நீண்ட நேரம் நீடித்தது. இறுதியில் பகவான் அவரை அடிக்கடி தொடர்பு கொள்ள சம்மதம் தெரிவித்தார். பகவானை பற்றி பால் ரிச்சர்ட் ஆற்றியுள்ள உரையை பின்பு பார்க்கலாம். தமிழ் எழுத்தாளரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவருமான வாரா என அழைக்கப்படும் வா ராமசாமி ஐயங்கார் பகவானை அடிக்கடி சந்திக்கும் மற்றொரு தமிழர். பின்னாளில் இவர் பகவானுடன் தங்கிவிட்டார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்ந்த பொழுது கர்மயோகியின் பத்திரிகை பற்றி வழக்கு முடிவடைந்த பின் வங்காளத்திற்கு திரும்பிச் செல்ல நினைத்திருந்தார். பாண்டிச்சேரியில் நிலையாக தங்கும் எண்ணம் அப்பொழுது அவருக்கு இருக்கவில்லை. ஒருநாள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நண்பர் கே.வி. ரங்கசாமி ஐயங்கார் ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க வந்திருந்தார். இந்த ரங்கசாமி ஐயங்கார் காவேரி டெல்டா பகுதியில் உள்ள கொடியாலம் என்ற ஊரின் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர். நாகை ஜபதா என்பவர் அவருடைய குலகுரு. இந்த குலகுரு தான் இறக்கும் தருவாயில் தம்முடைய பக்தர்களை தம்மிடம் கூப்பிட்டார். ஐயங்கார் அப்பொழுது அவரிடம் இனிமேல் யாரை தமது ஆன்மீக வழிகாட்டியாக கொள்வது என்று கேட்டார். சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, வடக்கிலிருந்து ஒரு பெரிய யோகி தென்னாட்டில் புகலிடம் தேடி வருவார் என்றும், அவர் பூரண யோகம் எனும் யோகத்தை கடைபிடிப்பவராக இருப்பார் என்றும் சொல்லியிருந்தார். அவருடைய 3 மொழிகள் மூலம் அவரை அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தார். அவர் உனக்கு வழிகாட்டுவார் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த 3 மொழிகளும் ஸ்ரீ அரவிந்தர் தமது மனைவியாருக்கு எழுதிய கடிதத்தில் நாம் பார்த்தோம். ஆகவே ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும், தமது குரு வடக்கிலிருந்து வருவார் என்று சொன்ன அந்த உத்தர யோகி ஸ்ரீ அரவிந்தரே என்று உறுதி கொண்டு அவரை வந்து பார்த்தார். ஸ்ரீ அரவிந்தருக்கு பொருளாதார ரீதியாக உதவவும் அவர் முன்வந்தார். September 1910 ஸ்ரீ அரவிந்தர் பாரதியையும் ஸ்ரீனிவாசாச்சாரியரையும் ஒரு வீட்டை பார்த்து தருமாறு கேட்டுக்கொண்டார். அவர் செட்டியார் வீட்டிலிருந்து வெளியேற முடிவெடுத்திருந்தார். October 1910 கே.வி. ரங்கசாமி ஐயங்கார் ஸ்ரீ அரவிந்தருக்கு 2000 ரூபாய் அனுப்பி வைத்தார். இந்த தொகை அவர்களுடைய 1 வருட செலவை பூர்த்தி செய்வதாக இருந்தது. ஒரு தீவிரவாத அரசியல்வாதிக்கு உதவுவது என்பது அக்காலத்தில் அபாயகரமான ஒரு செயலாக கருதப்பட்டது. சங்கரச்செட்டியாரின் உறவினர் ஒருவருடைய வீடு இப்பொழுது சூஃப்ரான் வீதி என்று அழைக்கப்படும் வீதியில் இருக்கிறது. அந்த வீட்டை மாதம் ரூபாய் 20 வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் பகவான். இந்த வீட்டில் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடன் மோனி, விஜய் மற்றும் பகவானுடைய மனைவி மிருணாளினி தேவியின் ஒன்றுவிட்ட சகோதரர் சௌரினும் சேர்ந்து கொண்டார். சங்கரச்செட்டியாரின் வீட்டில் 6 காலம் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்ட பின் முதன்முறையாக வெளியே வந்தார் பகவான். புதிய வீட்டில் வீட்டை சுத்தம் செய்யவும் மற்ற வேலைகளுக்காகவும் ஒரு வேலையாள் அமர்த்தப்பட்டது. நவம்பர் 1910 நளினிகாந்த குப்தா அவர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடன் சேர்ந்து கொண்டார். அவர் கல்கத்தாவிலிருந்து மணீந்திரநாத் ராய் என்ற பெயரில் பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தார். அவருடைய இந்த வீட்டில் திடீரென ஒரு நாள் ஒரு நாய் தோன்றியது. ஸ்ரீ அரவிந்தர் அதற்கு யோகினி என பெயர் வைத்து அழைத்தார். அவள் குட்டி போட்ட போது 2 குட்டிகள் ஸ்ரீ அரவிந்தரின் செல்லப்பிராணியாக ஆகிவிட்டன. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் புது வீட்டிற்கு குடிபெயர்ந்த பின் பிரிட்டிஷ் போலீஸும் அதே வீதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அவரை கண்காணிக்க ஆரம்பித்தது. அங்கு வசித்தவருடைய பெயர் அப்துல் கரீம், முக்கியமான ஒற்றர் அவர். ஸ்ரீ அரவிந்தர் இங்கும் தனிமையிலேதான் வாழ்ந்தார். இப்பொழுது அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டதால் அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட நாட்டின் பல பகுதிகளிலிருந்து அவரை சந்திக்க மக்கள் வந்தவண்ணம் இருந்தனர். இறுதியாக ஹிந்து நாளிதழுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அது பிப்ரவரி 24, 1911 அன்று வெளியிடப்பட்டது. அதில், இந்திய நாட்டை முழுவதுமாக கடந்து வந்து என்னை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் என்னை பார்ப்பதற்காக ஜன்னலில் கஷ்டப்பட்டு ஏறுகிறார்கள். இனிமேல் வரும் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அவர்களுடைய பயணம் வீணான ஒன்றே என்பதுதான். மோனி, விஜய், சௌரின் மற்றும் நளினி நால்வரும் கடற்கரைக்கு சென்று காலாற நடந்துவிட்டு வருவதும் கால்பந்து விளையாடுவதுமாக இருப்பர். அந்த சமயத்தில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய இலக்கிய பணியில் ஆழ்ந்து விடுவார். இலியான் மற்றும் எரிக் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வந்தார். ரோடோகன் திரும்பவும் எழுதினார். இந்தியாவின் பழமையான மொழிகளான தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கற்றார். பாரதியாருடனான தொடர்பு மிகவும் நெருக்கமடைந்தது. தினமும் பாரதியார் பகவானை சந்திக்க வருவார். அவர்கள் இருவரும் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுவர். சம்ஸ்கிருத மொழியில் அவர் மேற்கொண்ட தீவிர ஆய்வின் காரணமாக அவருக்கு வேதங்களுடன் பரிச்சயம் ஏற்பட்டது. பின்னாளில், என்னுடைய தத்துவங்கள் உபநிடதங்கள் மற்றும் கீதையின் அடிப்படையிலேயே அமைந்தது, வேதங்கள் பிற்பாடு வந்தன என்கிறார். சீனிவாசாச்சாரியார் மேக்ஸ் முல்லரின் ரிக்வேத மொழிபெயர்ப்பு கொண்ட 2 தொகுதிகளை பகவானுக்கு அளித்து உதவினார். சீனிவாசாச்சாரியார் எழுதுகிறார், அவர் இந்த உரையின் சில பகுதிகளையும் அதனுடைய விளக்க உரையையும் மொழிபெயர்ப்பது வழக்கம். மேலும் தன்னுடைய விளக்கங்களையும் எங்களுக்கு அளிப்பதுண்டு. பாரதியார் ரிக்வேதத்தை ஸ்ரீ அரவிந்தரிடமிருந்து கற்றுக்கொண்டார். வேதங்களை பற்றிய அவருடைய இந்த ஆராய்ச்சி இப்பழமை வாய்ந்த நூல்களில் மறைந்திருக்கும் பொருளை கண்டுபிடிக்க உதவியதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சுய ஆன்மீக அனுபவங்களை புரிந்து கொள்வதற்கும் உதவியாக இருந்தது. பகவான் வேதங்களை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அதற்கு விளக்க உரையையும் எழுதினார். இந்த சமயத்தில் அவர் தன்னுடைய சாதனையிலும் ஆழ்ந்திருந்தார். எழுதுவதும் தியானிப்பதும் தன்னுடைய அறையில் சில சமயம் 8 நடப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களையும் பரிசோதனைகளையும் குறித்து கொண்டு வந்தார். இப்பொழுது அவை ரெக்கார்ட் ஆஃப் யோகா என்ற நூலின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1911 ஸ்ரீ அரவிந்தர் செயின்ட் லூயி வீதியில் உள்ள வீட்டிற்கு மாறினார். இந்த வீடு ராகவ செட்டியார் என்பவருக்கு சொந்தமானது. இந்த வீட்டை அவர் 2 லீஸுக்கு கொடுத்தார். இந்த வீட்டில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஏப்ரல் 1911 முதல் ஏப்ரல் 1913 வரை வாழ்ந்தார். திருநெல்வேலியில் கலெக்டர் ஆஷ் துரை வாஞ்சிநாதனால் கொல்லப்பட்டார். அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு மடிந்தார். இந்த வழக்கில் பாரதியார் மற்றும் சீனிவாசாச்சாரியரும் பங்கேற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பிரிட்டிஷ் படைகள், ஒற்றர்கள், சிஐடிக்கள் என ஒரு குழு பாண்டிச்சேரியில் முகாமிட்டது. பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அவருடன் இருந்தவர்களும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டனர். ராகவன் வீட்டில் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய சாதனையிலும் இலக்கிய பணியிலுமே ஆழ்ந்திருந்தார். எப்பொழுதும் பணக்கஷ்டம் இருந்தது. போதிய உணவு கிடையாது. வேலைக்கு ஆள் வைக்க முடியாத நிலையில் நொளினியும் மற்ற இளைஞர்களுமே சமையல் செய்தனர். வீட்டில் ஒரு மேசையும் ஒரு நாற்காலியும் தவிர வேறு மரசாமான்கள் கிடையாது. ஒரே ஒரு டவல் வீட்டில் இருந்த அத்தனை பேருக்கும் சிறப்பாக தொண்டு செய்தது. ஒரே ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு, ஒரே ஒரு மெழுகுவர்த்தி விளக்கு, இவை மட்டுமே இருந்தன. அவருடன் இருந்த இளைஞர்கள் பாயில் படுத்துறங்கினார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு மட்டும் ஒரு சாதாரண கட்டில் இருந்தது. நாங்கள் நிஜமாகவே முகாமில் வாழ்ந்தது போல்தான் வாழ்ந்தோம் என்று எழுதுகிறார் நளினிகாந்த குப்தா. ஆனால் இந்த கஷ்டங்களெல்லாம் ஸ்ரீ அரவிந்தரை தொடவே இல்லை. வறுமை வாழ்க்கையை அவர் ஒரு உயர்ந்த கொள்கையாக என்றுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே சமயம் தமது சொந்த வாழ்க்கையின் வறுமை நிலை பற்றி அவர் சிறிதும் கவலைப்படவில்லை. இதற்கிடையில் மற்றொரு பிரச்சினை உருவெடுத்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் பாண்டிச்சேரியில் அடைக்கலமாக பூந்திருந்த சுதேசிகளை வெளியே கொண்டு வர முடிவெடுத்தது. பிரெஞ்சு அரசாங்கத்தை ஒரு சட்டத்தை இயற்றுமாறு வற்புறுத்தியது. அதில் பாண்டிச்சேரியில் வசித்து வரும் வெளிநாட்டுக்காரர்களை பாண்டிச்சேரி குடியுரிமை அனுமதியை மறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. இருப்பினும் பிரெஞ்சு அரசாங்கம் அந்த விதியில் ஒரு பிரிவை சேர்த்து கொண்டது. அதில் இந்த சட்டம் இயற்றுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இங்கு வந்து வசிக்க தொடங்கியவர்கள் இங்கு தொடர்ந்து வசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்ற பிரிவை சேர்த்து கொண்டது. இவ்வாறு வந்தவர்கள் 5 கௌரவ நீதிபதிகளிடம் கையொப்பம் பெற்று தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதே. ஆனால் இவ்வாறு கையொப்பம் பெறுவதற்கு கூட போதுமான அவகாசம் அளிக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக ஸ்ரீ அரவிந்தரிடமும் மற்ற சில சுதேசி தலைவர்களையும் கலந்தாலோசித்த பின் பாரதியார் மற்றும் பாரா இருவரும் சங்கர செட்டியாரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து நிலைமையை விளக்கினர். செட்டியார் புன்னகைத்தபடி கூறினார், இது ஒன்றும் பெரிய காரியமல்ல. நானே ஒரு ஹானரரி நீதிபதிதான். மேலும் நானே மற்ற 4 கையொப்பம் பெற்று தருகிறேன் என்றார். அன்று மாலை 3 நாங்கள் எங்களுடைய படிவங்களை சமர்ப்பித்து பாண்டிச்சேரி வாசிகள் என பதிவு செய்து கொண்டோம். கிட்டத்தட்ட 50 பின் நளினிகாந்த குப்தா அவர்கள் தன்னுடைய ஒரு உரையில் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 5 மாபெரும் மனிதர்கள் தங்களுடைய கையெழுத்தை இட்டனர். அவர்கள் சங்கர செட்டியார், ராசேந்திரன், ஜிர்நாயுடு, லேபியோ மற்றும் முருகேசப்பிள்ளை. இந்த 5 பெயரையும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். அந்த காலகட்டத்தில் இவர்கள் 5 தங்களுடைய அளவற்ற தைரியத்தையும் மாண்பையும் வெளிப்படுத்தியவர்கள். இவர்களுடைய கையெழுத்தின் பலத்தினால்தான் நாங்கள் அதிக சிரமம் இல்லாமல் இங்கு தங்க முடிந்தது என்று கூறுகிறார். எல்லா தரப்பு மக்களும் ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க விரும்பினார்கள். ஆனால் ஒரு சிலரை மட்டுமே அவர் பார்க்க ஒப்புக்கொண்டார். இந்த ராகவன் வீட்டில் அவர்கள் வசித்த பொழுது பெரும் பணத்தட்டுப்பாடு இருந்தது. ஒரு நாள் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு பணம் இல்லை. சிறிது அரிசி, மிளகாய், எண்ணெய் மற்றும் உப்பு இவை மட்டுமே இருந்தன. ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் இது போதுமானதே என்றார். மிளகாய்களை எண்ணெயில் வறித்து அரிசி சாதத்துடன் உப்பு சேர்த்து கலந்தனர். இதுவே ஒரு முழு உணவாக ஆனது. அதே நாளில் ஒரு நண்பரிடமிருந்து பணமும் வந்து சேர்ந்தது. இது போன்ற உளவியல் மற்றும் தூள ரீதியான அசௌகரியங்களை அமைதியாக தாங்கிக் கொள்வது என்பது ஒரு யோக சாதகனுக்கு ஒரு பயிற்சியே என்று ஒரு சீடருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வீட்டில் இருந்தபோதுதான் சீனிவாசாச்சாரியாருடைய மகள் திருமணம் நடந்தது. எங்குமே வெளியில் செல்லாத பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டார். ஸ்ரீ அரவிந்தர் சந்திரநாகூரில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்த மோதிலால் ராய் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு 1911 வந்தார். 6 பாண்டிச்சேரியில் தங்கினார். வாரத்தில் 2 அவர் ஸ்ரீ அரவிந்தரை சந்திப்பது வழக்கம். ஆனால் அங்கு நிலவும் பணத்தட்டுப்பாடு அவரை மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. சந்திரநாகூருக்கு திரும்பிய மோதிலால் ராய் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு பணம் அனுப்பி உதவினார். 1911 பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்த மற்றொரு ஒரு பெண்மணி அலெக்சாண்ட்ரா டேவிட் நீல். இவர் திபெத்திற்கு பயணம் செய்ய எண்ணி இந்தியாவிற்கு வந்தார். திபெத்திற்கு செல்வதற்கு முன் இந்தியாவில் சில காலம் தங்க விரும்பினார். இவர் நம் அன்னை மற்றும் அவருடைய கணவர் பால் ரிச்சர்டின் நண்பர். இவர் அன்னை நம் பகவான் அரவிந்தரை சந்திக்கும் முன்பே பகவானை தரிசித்தவர். இவர் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்திக்க விரும்பினார். ஸ்ரீ அரவிந்தரை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை அவர் இவ்வாறு எழுதுகிறார். நான் அவருடன் கழித்த 2 மணி நேரம் மிகவும் அற்புதமானது. அரிதான புத்தி கூர்மையுள்ள ஒரு மனிதரிடமிருந்து இந்தியாவின் பழமையான தத்துவ கருத்துக்களை அவர் மூலமாக அறிந்து கொண்டேன். அவர் அசாதாரணமான வகையைச் சேர்ந்தவர். அவரை நான் மிகவும் மதிக்கிறேன். இவரை சந்திக்கச் சொல்லி எனக்கு அறிவுறுத்திய என் நண்பர்களுக்கு நான் என் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அவர் மிக தெளிவாக சிந்திக்கிறார். அவருடைய புத்திசாலித்தனமோ மிகவும் தெளிவானது. அவருடைய கண்கள் ஒளி வீசின. இந்த அலெக்சாண்ட்ரா டேவிட் நீல் 2 அவதாரங்களையும் சந்தித்து உரையாடிய பேறு பெற்றவர். 1912 மத்தியில் ஸ்ரீ அரவிந்தருடைய பொருளாதார நிலைமை மிகவும் மோசமானது. ஜூலை 3, 1912 அவர் மோதிலால் ராய்க்கு ஒரு கடிதம் எழுதினார். எனக்காக உனது இச்சாசக்தியினாலோ அல்லது வேறு சக்தியினாலோ 50 ரூபாய் கடனாக கிடைக்க ஏற்பாடு செய்யவும். தற்பொழுது எங்களிடம் 1.5 ரூபாய் மட்டுமே எஞ்சியிருக்கிறது. சீனிவாசனிடமும் பணம் இல்லை. கடவுள் எனக்கு பணம் கொடுப்பான் என்பதில் சந்தேகமில்லை. இருந்தாலும் கடைசி நிமிடம் வரை காக்க வைக்கும் ஒரு கெட்ட பழக்கம் அவனிடம் இருக்கிறது என்று எழுதுகிறார். பாண்டிச்சேரியில் இருந்தபொழுது மோதிலால் ராயுடனான அவருடைய தொடர்பு எல்லா ஏற்ற இறக்கங்களிலும் தொடர்ந்தது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய 40வது பிறந்த நாளுக்கு பின் மோதிலால் ராய்க்கு இவ்வாறு எழுதுகிறார். 15 ஆகஸ்ட் எப்பொழுதுமே ஒரு முக்கியமான திருப்பத்தை அல்லது ஒரு முக்கியமான நாளாக எனக்கு தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய சாதனையிலும் அல்லது என் வாழ்விலும் கொண்டு வரும். மற்றவர்களுக்கு அது மறைமுகமானதாக இருக்கும். இந்த முறை இது முக்கியமானதாக இருக்கப் போகிறது. என்னுடைய அகச்சாதனை இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டது. நீடித்திருக்கும் சித்தியால் பரபிரம்மனுள்ளே பல மணி நேரம் ஆழ்ந்திருத்தல் இவையெல்லாம் சாதனையின் உச்சத்தை எட்டிவிட்டது. அப்பொழுதிலிருந்து அன்னமய ஆத்மனை தவிர எல்லா நிலைகளிலும் அகந்தை அழிந்து போனது. இந்த பௌதீக ஆத்மன் முற்றிலும் விடுபடுவதற்கு முன் ஒரு சித்திக்காக காத்திருக்கிறது. இவ்வாறு பாண்டிச்சேரியில் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு பொருளாதார நெருக்கடி எப்பொழுதுமே இருந்து வந்த போதிலும் அவருடைய இலக்கிய பணி மற்றும் முக்கியமாக அவருடைய சாதனை சிறிதும் பாதிக்கப்படவில்லை. அவருடைய இந்த தெய்வீக வாழ்க்கையை பற்றி அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.